தானியேலின் கதையானது அந்நிய தேசத்தில் இருந்த தேவ ஜனங்களுள் ஒருவரது கதையாகும். அது உலக பிரகாரமான மற்றும் பொருள் சார்ந்தவற்றையே அடிப்படையாக கொண்டதொரு கலாச்சாரத்தில் எப்படி வாழ முடியும் என்பதை காண்பிக்கிறது. எருசலேமின் முதல் முற்றுகையின் பின்பு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட திறமையான மாணவர்கள் அடங்கிய சிறு குழுவில் தானியேலும் ஒருவர். அவர் அங்கு வந்தபோது இளம் வாலிப பருவத்தினராக இருந்திருப்பார். அவர் எஞ்சிய தனது வாழ்நாளெல்லாம் பாபிலோனிலேயே இருந்தார். பாடம் 27, அந்நியன். உங்களுடைய வேதாகமத்தை தானியேல் முதலாம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். போதகர் ஸ்மித் அவர்களின் குடும்பம் முதன் முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு குடிபெயர்ந்து வந்தபோது அவரது மனைவியாகிய கேரன் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் மழலையர் பள்ளி ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தார்கள். ஒரு நாள் பிள்ளைகள் பாயிலே அமர்ந்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கேரன் அவர்களிடம், நான் வாக்களிக்கப் போவதில்லை என்று கூறி, எதனால் அப்படி இருக்கக்கூடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றும் கேட்டார். உங்களுக்கு வயது அதிகம் என்ற காரணத்தினாலா? நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்துகிறீர்கள் என்பதாலா? உங்களுக்கு ஏதேனும் கூட்டம் ஒன்று பின்னர் இருக்கிற காரணத்தினாலா? கடைசியாக ஒரு புத்திசாலி பிள்ளை, திருமதி ஸ்மித், அது நீங்கள் இங்கிலாந்திலிருந்து வந்தவர்கள் என்ற காரணத்தினாலா என்று கேட்டது. ஆம் என்ற கேரன் தொடர்ந்து, என்னை எல்லாரும் எப்படி அழைக்கிறார்கள் தெரியுமா? இங்கே தங்கி வசிக்கும் ஒரு அந்நியர் என்று என சொன்னார். 2 வாரங்கள் சென்ற பின் பிள்ளைகள் தங்கள் காலை ஜப நேரத்திற்காக பாயில் கூடி அமர்ந்திருந்த போது ஒரு சிறு பெண் பிள்ளை திருமதி ஸ்மித் அவர்களுக்காக ஜெபிக்க தொடங்கினார். அவள், அன்புள்ள ஆண்டவரே, திருமதி ஸ்மித் அவர்களை இங்கே தங்கி வசிக்கும் ஒரு அந்நியர் என்று அழைப்பதை நிறுத்த மக்களுக்கு உதவி அருளும். உண்மையில் அது நன்றாகவே இல்லை. வேதாகமம் தேவ ஜனங்களை விவரிக்க அந்நியர்கள் அல்லது பரதேசிகள் என்னும் சொல்லை பயன்படுத்துகிறது. நீங்கள் நிரந்தரமாக இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. நீங்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின வேறொரு நகரத்துக்கு சொந்தமானவர்கள். மேலும் தேவன் உங்களை உண்டாக்கியது இந்த உலகத்திற்காக அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் வரையில் உங்களால் இவ்வுலகில் உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவரெனில் நீங்கள் 2 பாஸ்போர்ட்டுகளை கொண்டிருக்கும் ஒரு நபரை போன்றவர். 2 இல் 1 காலாவதியாகிவிடும். ஏனெனில் கிறிஸ்து மீண்டும் வரும்போது நாம் சார்ந்திருக்கும் நாடுகள் எல்லாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு விடும். ஆனால் பரலோக பிரஜை என்பதற்கான உங்கள் பாஸ்போர்ட்டோ ஒருபோதும் கடந்து போகாது. அது என்றென்றும் நிலைத்திருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கலையாகும். அது இந்த உலகில் இந்த உலகத்தாலேயே மேற்கொள்ளப்பட்டு விடாதபடி வாழ்வதாகும். வரப்போகிற நித்திய வாழ்விற்காக ஆயத்தப்படும்படி நாம் இவ்வுலகில் நமது குறுகிய கால வாழ்வை பயன்படுத்த வேண்டும். தானியேல் தன் பள்ளி வகுப்பறை இருக்கையில் இருக்கிறார் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். கதவு தட்டப்படுகிறது. அதன்பின் சிறிது நேரத்தில் நேபுகாத்நேச்சாரின் இராணுவத்தை சேர்ந்த 3 வீரர்கள் திடீரென உள்ளே நுழைந்து தானியேலை 700 மைல்களுக்கு அப்பால் உள்ள பாபிலோனுக்கு கொண்டு செல்கிறார்கள். அவரது பெற்றோர் நிலைகுலைந்து போகிறார்கள். அதை தடுத்து நிறுத்த அவர்கள் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. ஆனால் தானியேல் பாபிலோனுக்கு வரும்போதோ துன்புறுத்தப்படுதல் மற்றும் சிறையில் அடைக்கப்படுதல் ஆகியவற்றுக்கெல்லாம் மிகவும் அப்பாற்பட்ட விதத்தில் இராஜ உபசாரத்துடன் நடத்தப்படுவதையும் ஓர் உயர்தர பள்ளியில் சேர்க்கப்படுவதையும் காண்கிறார். தன்னை ராஜாவின் சேவையில் விரைவாய் சேர்த்து விடக்கூடிய ஒரு முதன்மையான கல்வி திட்டத்தில் பங்கு பெற அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவர் பாபிலோனில் மிக உயர்ந்த பணியில் அமர்ந்து விடுவார். தேவ பக்தி உள்ள மக்களின் செல்வாக்கின் கீழ் வளர்க்கப்பட்ட தானியேல் தன்னை யாரென்று அறிந்திராத முற்றிலும் புதியதொரு சூழலில் விடப்பட்டார். பயணம் செய்கிறவர்கள் இந்த நெருக்கடியை பற்றி நன்கு அறிவார்கள். நீங்கள் ஒரு விமானத்தில் ஏறும்போது அல்லது ஒரு தங்கும் விடுதிக்குள் நுழையும் போது நீங்கள் யார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. நீங்கள் விரும்புகிறபடி இருக்கலாம், அதற்கென்று ஒரு நெருக்கடியும் உண்டு. பாபிலோனியரின் எழுத்தையும் பாஷையையும் தனக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருந்த அஸ்பெனாசு என்னும் ஆசிரியரின் பொறுப்பில் தானியேல் விடப்பட்டார். எருசலேமிலோ கடந்த காலத்தில் தானியேல் எபிரேய மொழியை படித்தும் வேதாகமத்தை கற்றும் வந்திருப்பார். ஆனால் பாபிலோனிய பாடத்திட்டத்தில் பரிசுத்த வேதாகமும் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு பரந்த அளவிலான கல்வி திட்டத்திற்கு தானியேல் அறிமுகப்படுத்தப்பட்டார். அது சிறுவனாயிருந்தபோது தேவ சமூகத்திலிருந்து அவருக்கு கற்பிக்கப்பட்ட அனைத்துடனும் பெரும்பாலான காரியங்களில் முற்றிலும் முரண்பட்டதாயிருந்திருக்கும். தானியேலின் மனம் முழுவதையும் பாபிலோனிய கல்வியால் நிரப்புவதன் மூலம் தேவன் மீதான தானியேலின் விசேஷித்த விதமான விசுவாசத்தை முற்றிலும் அகற்றிவிட அஸ்பெனாசு முயற்சித்தார். அதன் பலனாக 3 வருட கல்லூரி படிப்பின் முடிவில் தானியேல் பூர்ணமான ஒரு பாபிலோனிய உலகிற்குரிய பார்வையுடன் எழும்புவார். அவர் அப்பொழுதும் நிச்சயமாய் ஒரு யூதராகவே இருப்பார், ஆனால் சிந்திப்பதிலும் செயல்படுவதிலும் ஒரு பாபிலோனியரை போல் இருப்பார். பாடத்திட்டத்தினுடைய சவால்களோடு கூட தானியேல் தனது ஆசிரியரிடமிருந்தும் மற்ற மாணவர்களிடமிருந்தும் உன்னுடைய தேவன்தான் ஒரே தேவன் என்று எப்படி நீ உறுதியாக நம்ப முடியும், நீ மட்டும்தான் சத்தியத்தை கொண்டிருக்கிறாய் என்று நினைத்துக் கொள்வது எப்படி சாத்தியம் என்பன போன்ற கேள்விகளால் நெருக்கடிகளை சந்தித்திருப்பார். கிறிஸ்தவ இளைஞர்கள் இதே விதமான நெருக்கடிகளை உலக பிரகாரமான பல்கலைக்கழகங்களில் இன்று எதிர்கொள்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு பள்ளியில் போதிக்கப்படுகிற காரியங்களின் நிமித்தம் பெற்றோர்கள் சில நேரங்களில் வேதனை அடைகிறார்கள். மாணவர்கள் பெரும்பாலும் சத்தியத்துடன் நேரடியாக முரண்படுகிற பாடங்களை கற்கிறார்கள். ஆனால் இது ஒன்று முற்றிலும் புதிய விஷயம் அல்ல. தானியேலும் இதே சூழ்நிலையைத்தான் சந்தித்தார். அவ்விதமான நெருக்கடிகளை சமாளித்து நிற்பது எப்படி என்பதற்கு தேவன் நமக்கு ஒரு மாதிரியை கொடுத்திருக்கிறார். உண்மையில் தானியேலின் உலக பிரகாரமான கல்வி அவரை மேற்கொண்டு விடுவதற்கு பதிலாக அவரை உருவாக்குகிறதாய் இருந்தது. அது தேவனுடைய தயவால் அவருடைய விசுவாசத்தை தட்டி முதிர்ச்சியை நோக்கி உருவேற்படுத்துகிறதான பட்டறைக்கல்லாக ஆயிற்று. தேவ ஜனங்கள் தங்களது வரலாறு முழுவதிலும் மிகவும் வேறுபட்ட 2 வகையான ஒடுக்குமுறையின் கீழ் வாழ்ந்தார்கள். தேவ ஜனங்களை துன்புறுத்துவதே பார்வோனின் திட்டம். அவன் இரக்கமே இல்லாமல் அவர்களை கொடுமையான சுமை சுமத்துகிற வேலைக்கு உட்படுத்தினான். இன்றும் கிறிஸ்தவர்களை அவர்களது விசுவாச நிமித்தம் துன்புறுத்தும்படிக்கு அநேக இடங்களில் சாத்தான் இதே போன்ற தந்திரங்களை பயன்படுத்துகிறான். ஆனால் நேபுகாத் நேச்சாரின் திட்டமோ மிகவும் நுட்பமானதாய் இருந்தது. தேவ ஜனங்களை பாபிலோனிய கலாச்சாரத்திற்குள் இழுத்து கொண்டு அவர்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகளுக்கான வாசல்களை திறந்துவிட்டு அவர்களை வெற்றியை நோக்கிய விரைவான பாதையில் செலுத்துவதே அவனது தந்திரம். நேபுகாத் நேச்சரின் தந்திரங்களை நமது ஆத்மாக்களின் எதிரியானவன் இன்னும் கூட பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவை மிகவும் வெற்றிகரமானவை என்று நிரூபிக்கப்பட்டும் வருகின்றன. இந்த வியூகம் மிக எளிமையானது. முதலாவது, இந்த உலகத்தின் கவர்ச்சி மற்றும் மேன்மைகள் ஆகியவற்றால் தேவ ஜனங்களை முற்றிலுமாக போதையடைய செய்வது. 2வது, தேவனுடைய மகிமைக்காக வாழும் அவர்களது விசேஷித்த அழைப்பு மூழ்கடிக்கப்பட்டு போகும்படியாக அந்த கலாச்சாரத்திற்குள் முழுவதும் இழுத்து கொள்ளப்பட்டு ஒன்றிணைந்து போகும் வரையில் அவர்களது குறிப்பிடத்தக்க பழக்க வழக்கங்கள் மற்றும் கொள்கைகள் ஆகியவற்றை சிதைத்து விடுவது. தானியேலுக்கு ராஜா உண்ணும் போஜனத்தில் தினம் ஒரு பங்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார். இது யூதர்களின் உணவை குறித்த நியமங்களுடன் தொடர்புடையது என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் உள்ள வாழ்க்கையின் வசதி வாய்ப்புகளால் தன்னை வசப்படுத்த விரும்பினான் என்று தானியேல் உணர்ந்து கொண்டதாக போதக ஸ்மித் கருதுகிறார். அத்துடன் இது ஒருபோதும் நடக்காதென்பதில் தானியேல் தீர்மானமாக இருந்தார். அவர் பாபிலோனில் வாழ்வார், பணிபுரிவார், உயர்வடைவார். ஆனால் பாபிலோன் தன் இருதயத்தை கைப்பற்றி கொள்ள அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். தானியேலுக்கு இதை தன் மனதில் தொடர்ந்து பதிய வைத்து கொள்ள ஒரு வழி தேவைப்பட்டது. ஆகவே தனக்குத்தானே ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி கொள்ள தீர்மானித்தார். நகரத்தில் உள்ள மிக சிறந்த உணவகத்திற்கு தினமும் செல்கிற வாய்ப்பை அவர் நிராகரித்து விட்டு அதற்கு பதிலாக தனக்கென்று காய்கறிகளான ஒரு உணவை உண்டார். சில வெளியரங்கமான நியமங்களின் காரணமாக இதை அவர் செய்யவில்லை, ஆனால் ஒரு உள்ளான வாஞ்சையின் காரணமாக செய்தார். அது அவரது விசேஷித்த சொந்த அழைப்பை அவருக்கு நினைப்பூட்டுவதற்கு அவரே தன்னார்வமாக வடிவமைத்து கொண்டதொரு ஒழுங்குமுறையாகும். உலகம் உங்கள் மீது தொடுக்கிற நெருக்கடிகளை நீங்கள் உண்மையாக எடுத்துக்கொள்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு சிறிதும் இடமே இல்லாத சுயத்தை மட்டுமே மையமாய் கொண்ட வாழ்க்கையை குறித்த பார்வைகளால் நீங்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறீர்கள். எதிர்த்து நிற்பதற்கும் உங்களுக்கு ஒரு திட்டம் தேவை. தானியேலைப் போல தேவ பக்தியின்மைக்கு வேண்டாம் என்று சொல்லும் ஆற்றலை நாம் வளர்த்து கொள்வது அவசியம். அது சின்ன சின்ன விஷயங்களில் தொடங்குகிறது. நடைமுறையிலான வாழ்க்கை தீர்மானங்களில் பதில் சொல்வதற்கு ஏதோ ஒரே ஒரு கேள்விதான் இருப்பதைப் போல சில கிறிஸ்தவர்கள் எண்ணுகிறார்கள். நாம் இது சரியா அல்லது தவறா என்று கேட்கிறோம். அது சட்டவிரோதமானதோ ஒழுக்கக்கேடானதோ அல்ல என்றால் ஆவலாய் அதை அனுபவிப்பதற்கான நமது உரிமையை நாம் உறுதிப்படுத்துகிறோம். ஆனால் நமது சுதந்திரத்தின் எல்லை பகுதிக்குள் வரும் காரியங்களை பற்றி நாம் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. இது ஞானமுள்ள காரியமா என்பதுதான் அது. என்ன பொழுதுபோக்கை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்? எந்த விருந்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும்? என்ன விதமான சகவாசத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும்? உங்கள் பணத்தை நீங்கள் எவற்றுக்கு செலவிட வேண்டும்? நாம் இவ்வகையான தீர்மானங்களை செய்யும்போது உலகின் கொள்கைகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றுக்குள் நாம் இழுப்புண்டு போய்விடுவதற்கான நீண்ட கால சாத்தியக்கூறுகளை நாம் கருத்தில் கொள்வது அவசியம் என்பதை நமக்கு தானியேலின் உதாரணம் நினைப்பூட்டுகிறது. அவர்களது கல்லூரியில் தனக்கு கற்பிக்கப்பட்டவற்றை தானியேலால் மாற்ற முடியவில்லை. ஆனால் தான் ஒரு தேவ ஊழியர் என்பதை தனக்கு தினமும் நினைப்பூட்டக்கூடிய ஒரு எல்லையை தன் வாழ்வில் அவரால் உருவாக்கி கொள்ள முடிந்தது. தேவன் தானியேலுக்கும் அவரது நண்பர்களுக்கும் அவருடைய கல்வியில் சிறப்பான வெற்றியை கொடுத்தார். அவர் இந்த நாலு வாலிபருக்கும் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். உண்மைத்தன்மையும் வெற்றியும் ஒன்றுக்கொன்று மாற்றாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. அவை இயல்பிலேயே இணையானவை. தானியேல் சிறியவற்றில் உண்மையுள்ளவர் என்று நிரூபித்தார். ஆகவே தேவன் அவரை பெரியவற்றுக்கு பொறுப்பாளராக நியமித்தார். தனது காலத்தின் மிகுந்த சக்தி வாய்ந்த அரசாங்கத்திற்குள் பிரதானமான ஒரு பதவிக்கு தானியேல் நியமிக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்கு உண்மையா இருப்பது என்பது ஏதோ கிடைத்ததை கொண்டு திருப்திப்பட்டு கொள்வது என்று ஒருபோதும் கற்பனை செய்து விடாதீர்கள். தானியேல் தான் நம்பிக்கைக்குரியவர் என்று நிரூபித்தார். அவர் தேவனுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். ஆகவே கர்த்தர் அவருக்கான நல்வாய்ப்புகளின் வாசல்களை திறந்தார். பாபிலோனின் ராஜாவுக்கு அடுத்த இரண்டாம் அதிகார ஸ்தானத்துக்குரியவராக தானியேல் இருந்தார். மேலும் அவர் கனவிலும் நினைத்திராத விதத்தில் செல்வாக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தானியேலைப் போல இயேசுவும் தாம் சோதிக்கப்பட்ட போது இவ்வுலகின் மயங்க வைக்கும் மாய கவர்ச்சிகளை எதிர்கொண்டார். அத்துடன் அவர் இவ்வுலகின் வெட்ட வெளிச்சமான எதிர்ப்பையும் சிலுவையின் மீது எதிர்கொண்டார். அவை இரண்டின் மீதும் அவர் வெற்றி சிறந்தார். அவரால் தம் சீஷர்களிடம் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்ல முடிந்தது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். தானியேல் வசதி வாய்ப்புள்ளதும் தேவபக்தியற்றதுமான ஒரு கலாச்சாரத்தில் தன்னார்வத்தோடு சுய கட்டுப்பாட்டை கடைபிடித்ததன் மூலம் தேவபக்தியுள்ளதும் வெற்றிகரமானதுமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். தேவன் நம்மை சந்நியாச வாழ்க்கை முறைகளுக்காக அழைக்கவில்லை. அதே நேரத்தில் ஒழுங்கற்ற விதத்தில் சந்தோஷங்களை அனுபவித்தல் தேவபக்தியை அழித்து விடுகிறது. செல்வம், அதிகாரம் மற்றும் இன்பங்கள் ஆகியவற்றின் கவர்ச்சியானது சக்தி வாய்ந்தது. அது சுலபமாக உங்கள் இருதயத்தை கைப்பற்றிவிடும். அதனினும் வல்லமை வாய்ந்ததான தேவன் மீதான அன்புதான் உங்களுக்கு தேவை. கிறிஸ்துவின் மீதான அன்பு உங்கள் இருதயத்தை நிறைக்கும் போது அது உலகத்தின் மீதான குறைவான அன்பையெல்லாம் அதிகமான விதத்தில் வெளியேற்றிவிடும். அல்லாத பட்சத்தில் அவை உங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போய்விடும்.